கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், அல்லேலூயா. தயவு செய்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 136வது சங்கீதம், 136வது சங்கீதம் 24வது வசனம்.
நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
அல்லேலூயா. ஒரு விசை ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, தேவன் ஒளியாக இருக்கிறார். அவரிடத்திலே எவ்வளவேனும் பாவம் இல்லை. உங்களுடைய பிள்ளைகள் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ள தகுதியாவதற்கு ஆண்டவரே எங்களை கிருபை செய்யுங்க ஐயா. பாவமில்லாத அந்த பரிசுத்த தேவனுக்கு நாங்கள் பிள்ளைகளாகும்படிக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை இன்றைக்கு முன்வைக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது, கை கொள்ள வேண்டியது, உபதேசிக்க வேண்டியது என்ன என்பதையெல்லாம் ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களுக்கு வழங்க பண்ணுங்க ஐயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு அதை செய்து உதவி செய்வாராக. பேசுகிற என்னையும் கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய திருவசனத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். வாசிங்க இன்னொரு கதை.
நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். இருக்கிறீங்களா? சத்தம் குறைவா இருக்கு, கொஞ்சம் பேர் விடுதலை ஆயில போலாம் கிடக்கப்ப. இப்ப சத்துருக்கள் என்று சொன்னோன்னு உங்களுக்கு ஒரு 10 செகண்ட் நான் தந்தா உங்களுக்கு எந்த முகங்கள் எல்லாம் ஞாபகம் வரும் என்று யோசிக்கிறேன் நான். ஏன்னா உங்களோட சத்துருக்களை உங்களுக்கு தானே தெரியும். நீங்க யாரையெல்லாம் சத்துருக்களா பாக்குறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். யாருக்காவது என்னுடைய முகம் ஞாபகத்தில் வருதா? வந்தா சொல்லிருங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏதாவது செய்ய வேண்டியிருந்தா. நம்முடைய சத்துருக்களின் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுக்க எத்தனையோ காரியங்களை குறித்து சொல்லப்பட்டு அவருடைய கிருபை எங்களோடு இருக்கிறது என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு வருகிறது. கடைசி பகுதியிலே நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை விடுதலை ஆக்கினவர். இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய வழியிலே நடக்க விரும்புகிற நானும் நீங்களும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொல்லி சொன்னால், யார் நம்முடைய எதிரிகள், நம்முடைய சத்துருக்கள் யார்? விளங்குதுங்களா? நம்முடைய சத்துருக்கள் யார்? இந்த கேள்வி ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒரு கிறிஸ்தவ சகோதரிக்கும் எழும்ப வேண்டும். அதுல ஒரு தெளிவு வேணும். விளங்குதுங்களா? இந்த மைக் எனக்கு சத்துருவா இல்ல என்ன நீங்க சொல்லுவீங்க? ஆனா இதை என்னை எதிர்க்கிற ஒரு ஆண்ட கையில கொடுத்தா அதால அவர் எனக்கு என்ன செய்வாருன்னு எனக்கு தெரியாது. ஆக இப்ப எனக்கு பிரயோஜனப்படுகிற இந்த மைக் என்னுடைய எதிரியினுடைய கையில இது கிடைச்சா அவர் எனக்கு எதிரி என்று எடுத்து மண்டையில ஒன்று போட்டாலும் போடலாம். இப்ப எனக்கு பிரயோஜனமா இருக்கிற இந்த மைக் எனக்கு ஒரு நேரத்தில் சத்ருவா கூட மாறிவிடலாம். ஆக சத்ரு என்பது இப்படி எங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்ததல்ல. தமிழ்ல சொல்வார்கள் அவர் பழமொழி, எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்படின்னு சொல்லி. நானும் நீங்களும் சத்துருக்கள் என்று சொல்லி கருதுகிறவைகள் என்ன தெரியுமா? அல்லது யாரை நாங்க சத்ருவா பாக்குறோம் தெரியுமா? அம்புகளை தான். எய்தவர்கள் எப்பொழுதுமே மறைவில் தான் இருப்பார்கள். சத்ருவினுடைய ஒரு பெரிய தந்திரம் அதுதான். ஆனால் எங்களுடைய பிரச்சனை யாரோட சொல்லுங்க பார்ப்போம்? எங்களுடைய யுத்தம் எப்பவுமே கண்ணாலே காண்கிற அம்பை குறிச்சு தான் இருக்குது எப்பவுமே. இன்றைக்கு நான் உங்களிடத்துல மூன்று விதமான சத்ருக்கள், மூன்று விதமான கண்ணால் காண முடியாத ஆனால் எங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற மூன்று சத்துருக்களை, உங்களோட வாழ்க்கையிலே இருக்கிற சத்துருக்களை குறித்து இன்னைக்கு நான் உங்களோட பேசலாம் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் அதுக்கு அருள் செய்வாராக. ஏனென்றால் நாங்கள் உண்மையிலேயே அந்த கண்காணாத அந்த மூன்று சத்துருக்களிலிருந்துதான் நாங்கள் விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் உண்மையான எதிரி என்பதை நானும் நீங்களும் வேத வசனங்களைக் கொண்டு, வாக்கியங்களைக் கொண்டு, சத்தியங்களைக் கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும். ஏவு கருவிகளை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு இவரங்களை பயப்பா, ஒரு நாளைக்கு அவங்களை பயப்பாங்க. இதெல்லாம் நிரந்தரமா இருக்காது. சிநேகிக்கிறவர்கள் பாய்க்கிறதும், பாய்க்கிறவர்கள் சிநேகிக்கிறதும் இந்த பூலோகத்திலே மாறி மாறி நடந்து கொண்டுதான் இருக்குது. அரசியல் எவ்வளவு தூரத்துக்கு நடக்குதோ அதே அளவுக்கு சாதாரண என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பகைக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. இல்லைங்களா? இதே இது மற்ற மாதிரியும் இருக்கும். சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி பாருங்க. சங்கீத புஸ்தகத்திலே 146 சங்கீதத்துக்கு திருப்பிக் கொண்டீர்களானால் அங்கே 7 வசனத்தை வாசிங்க.
அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவளை கத்தர் விடுதலை ஆக்குகிறார்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ செய்தியே விடுதலை என்ற பெயர்லாம் இருக்குது. விடுதலை, தேவன் விடுவிக்கிறார், தேவன் ரட்சிக்கிறார், தேவன் மீட்கிறார். எதில இருந்து இங்கே சொல்லப்படுகிறது, அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார் ஒன்று, ரெண்டாவது பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் ரெண்டு, மூன்றாவது கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். ஒடுக்கப்படுதல், பசியா இருக்குதல், கட்டுண்டு இருக்குதல், இந்த மூன்று விதமான மறைவான எதிரிகளை குறித்து நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மூன்றுக்கும் இன்னும் ரெட்ட, இது வந்து ரெட்ட குழந்தைகள் மாதிரி தனியாக இருக்காது. எப்படின்னு சொல்லி சொன்னால், முதலாவது சொல்லப்படுது ஒடுக்கம். ஒடுக்கம் என்பது என்னுடைய உண்மையான அந்த மறைவு என்ன தெரியுமா? பயம். அல்லேலூயா. பயம் இன்னைக்கு விசுவாசிகள் இடத்திலே நிறைய பயம் இருக்கிறது. விசுவாசிகள் வித்தியாசம் வித்தியாசமான காரியங்களை குறித்து பயந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒடுக்கம் என்பது என்ன தெரியுமா? பயம் ஒரு மனுஷனை ஒடுக்குகிறது. அல்லேலூயா. பயம் ஒரு மனுஷனை என்ன செய்கிறது? ஒடுக்குகிறது. பாருங்க, நிலத்தை போய் பண்படுத்தினான், நிலத்திலே விதைத்தான், நிலத்திலே அதுக்கு வளர்ச்சிக்குரிய காரியங்களை எல்லாம் செய்தான், அறுவடையும் செய்தான். ஆனால் போர் அடிக்கிறதுக்கு கிதியோன் எங்க போனான் தெரியுமா? ஒரு மறைவுக்கு போனான். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த பயம் அவனை ஒடுக்கிட்டு. யாருடையோ வயல்ல இருந்து அறுத்து கொண்டு போய் எங்கேயோ ரகசியமா போர் அடிக்கல. அவன் பிரயாசப்பட்டது, அவன் நட்டது, அவன் வளர்த்தது, அவன் அறுத்தது. ஆனா அந்த அறுத்ததனுடைய பலனை அவன் காப்பாற்றுவதற்கு அவனுக்கு பயம் இருந்தபடினால மறைவாக போயிருந்து போரடிக்கிறான். எவ்வளவு அநியாயம் பாருங்க. நியாயமாய் செய்த ஒரு காரியத்தை நியாயமாய் அதை செய்து முடிக்க முடியாதபடிக்கு ஒடுக்கப்படுகிற சூழ்நிலை அவ்வளவு மோசமாய் இருக்கிறது. நியாயமான காரியங்களை கூட சில பேர் ரகசியமாய்த்தான் செய்வார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் ஒடுக்கப்படுகிறது நிமித்தம், அவர்களுக்கு உண்டாயிருக்கிற பயங்களின் நிமித்தம். கர்த்தர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நியாயம் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல பார்த்தீர்களா, அவர் ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நீதியும் நியாயமும் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் என்று சொல்லி சொன்னால், இந்த பயம் என்பது ஒரு மனுஷனுடைய சகல விதமான விடுதலையும் அவனுடைய எல்லா விதமான என்ன சொல்லுவாங்க சுதந்திரத்தையும் அழித்து போடும். ஊர்ல சொல்லுவாங்க, பயந்தவனுக்கு தினந்தினம் சாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. பயம் ஒன்று இருந்தனா உங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த பயம் ஒன்று உங்களுக்கு இருந்து விட்டதுன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை வீணாக இருக்கும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தும் உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குமா இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ள இருந்தும் நீங்க உங்களுக்கு பயப்படுவீர்களானால் நீங்கள் எதை குறித்து நீங்க இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களால் படவே முடியாது. இன்னைக்கு அநேகம் பேர் ரட்சிப்பின் சந்தோஷத்திலே காணப்படவில்லை, ரட்சிப்பின் சந்தோஷம் அவர்களிடத்திலே இல்லை. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிற அந்த மறைவான பயம், எதையோ குறித்து, யாரையோ குறித்து, எந்த காரியத்தையோ குறித்து அவர்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த பயமானது நிழல் போல அவர்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, அவர்களை கூனி குறுக பண்ணுகிறது, அவர்கள் ஒடுங்கி போகிறார்கள். அதனாலதான் வேதம் சொல்கிறது, நான் அவர்களுக்கு துதியின் ஆடையை கொடுக்கிறேன், ஒதுங்கின ஆவி உள்ளவர்களுக்கு துதியின் ஆடையை கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா துதியின் ஆடை என்ன தெரியுமா? வெளிப்படையாய் நீங்கள் ஆராதிக்கிறது, வெளிப்படையாய் சத்தம் ஓடுகிறது, வெளிப்படையாய் நீங்கள் தேவனை பிரஸ்தாவப்படுத்துகிறது, ரகசியமாய் ஒடுங்கி ஒடுங்கி வீட்டினுடைய கிளறுக்குள்ளயோ எங்கேயோ போய் நீங்க ஆராதிக்கிறது இல்ல. துதியின் ஆடை, கம்பீரத்தினுடைய ஆடை, ஒடுங்கின ஆவி உள்ளவர்களுக்கு தேவன் துதியின் ஆடையை கொடுக்கிறார் என்று சொன்னதுக்கு காரணம் அதுதான். பயம் ஒரு மனிதனை விழுங்கி விடும், பயம் ஒரு மனிதனை உயிரோடே வைத்து புதைத்து விடும். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, உங்களுடைய எதை குறித்து நீங்க பயப்படுங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயங்கள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இந்த நாட்களில். இங்கு பேசும்படிக்கு அதை உணர்த்தும்படிக்கு அதை சொல்லுகிறார். பாருங்க ஆண்டவர் ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க, தயவு செய்து 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் 1வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுடைய ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தையை பாருங்க, 15வது அதிகாரம் 1வது வசனம்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இருக்கிறீங்களா? வாசிங்க. இருக்கா?
இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை, உனக்கு கேடகமும், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார்.
ஹல்லேலூயா. இப்ப நீங்க என்ன பாருங்க, எல்லாரும் சைக்கிள் ஆட்டும் பாருங்க, ஒருக்கா எந்த காரியங்கள் நடந்த பிறகு, கீழே பார்க்காதீங்க, இந்த காரியங்கள் நடந்த பிறகு வாசி, அம்புலி மாமால கதை வாசிக்கிற மாதிரி வாசி கொண்டிருக்கிறீங்களே, எந்த காரியங்கள் நடந்த பிறகு சொல்லுங்க. யுத்தம் நடந்த பிறகு லோத்துவை இவர் கையளவு ஜனங்களோட போய் அந்த 5 ராஜாக்களோடையும் போர் செய்து அவ்வளவத்தையும் திருப்பி கொண்டு வந்த பிறகு ஆண்டவர் சொல்றார், இந்த காரியங்கள் நடந்த பிறகு. அப்ப இவன் பயந்தாங்க இல்லையா? இவன் ஆபிரகாம் பயந்தாங்க இல்லையா? இரவோடு இரவு அவ்வளவு தூரம் போய் அவ்வளவு பேரோட யுத்தம் பண்ணுகிற ஒரு மனுஷன் பயந்தாங்க இல்லையா? இல்ல, அந்த இடத்துல அவனுக்கு தைரியம் இருந்தது, ஆனாலும் அவனுக்குள்ளே வேறொரு பயம் இருந்தது. அதைத்தான் ஆண்டவர் பார்த்து சொல்றார், இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே. இதுதான் 1வது வசனம். நீங்க சரீர பிரகாரமா பெரிய மாவீரனா இருக்கலாம், ஆனால் ஆத்மாவிலே உங்களை சிரமைப்படுத்துகிற ஒரு பயம் ஒன்று சொல்லி ஒளிந்து கொண்டிருக்கிறது, வேற ஒருதரும் பார்க்க முடியல. ஆண்டவர் அதை காண்கிறார். எதிர்காலத்தை குறித்து ஒரு மகா பெரிய பயம் ஆபிரகாமுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அவன் ஐஸ்வர்யவான் தான், அவன் சரீர பிரகாரமாய் மகாவீரன் தான், ஆனாலும் எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிதான கேள்வியோடு கூடிய ஒரு பெரிய பயம் அவனுக்குள்ளே இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே, என்ன சொல்ற, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா 41வது அதிகாரம். நிறைய வசனங்களுக்கு நான் 2 வசனங்களோட சுருக்க விரும்புகிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க.
நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன்.
ஹல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுக்கு, யாக்கோபுடைய வம்சத்துக்கு ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வார்த்தைகளை தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. இது கதை அல்ல, இது உங்களை அநேகம் பேருக்கு வாக்கு தத்தங்களா கூட வந்திருக்கு. அதுக்கு நீங்க ஃப்ரேம் போட்டு வடிவ மாட்டி வையுங்க, ஒரு காலத்துல நிறுத்தி விக்கலாம் எங்கேயாவது. அதை பயன்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர் பயன்படுத்தும்படிக்கு தான் அதை தந்திருக்கிறார். போன முறை என்ன சொன்னேன், வாக்கு தத்தம் என்ன கீ திறப்பு, உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அநேகம் அடைபட்ட கதவுகளை திறக்கிற ஒரு திறவுகோல் தான் உங்களோட வாக்கு தத்தம். நீங்க வாசலுக்கு முன்னால இருந்து எப்பவும் அழுது கொண்டே இருக்கிறீங்க, புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்க, திறப்பும் கூட கையில தான் இருக்குது. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு என்றால், உன்னுடனே இருக்கிறேன் திகாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு என்ன செய்வாராம், சகாயம் பண்ணுவேன். சகாயம் பண்ண என்ன தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட புதுசுல சபையில ஒரு இந்த குசினிக்கு எல்லாம் நமக்கு அப்ப வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அங்க ஒரு பெரிய கூட்டம், பொதுக்கூட்டம், அங்க மலையாள ஆக்கள்லாம் வந்திருந்தாங்க. கடைசி நான் இதை கழுவி கொண்டு கேட்க ஒரு சிஸ்டர் அதால போயிட்டு திரும்பி என்ன பார்த்துட்டு, ஞான எங்கேயும் சகாயம் செய்யணுமா பிரதர் அப்படின்னு கேட்டா. சரியா, எனக்கு அப்ப மலையாளம் அவ்வளவு தெரியாது. சகாயம் என்று ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அப்ப அவரும் வந்திருந்தார். நான் நினைச்சேன் சகாயம் பாஸ்டர் கூட்டின்னு வர ப்ராப்ளம் இருக்கு, இல்ல 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 அவர் எல்லாம் பண்ண நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லி. சகாயம் என்றால் உதவி, சகாயம் என்றால் ஹெல்ப், வணங்குறீங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட கூட இருந்து உன்னை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கேல்ல இல்லைங்களா, நீ பலசாலி என்று சொல்லி நான் உன்னை வர்ணிச்சுட்டு சும்மா இருக்கேல்ல, என்ன செய்யறாராம், உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பயப்படுறீங்க தான், ஆனா ஆண்டவர் சொல்ற நீ பயப்படாத, ஏன் தெரியுமா, நான் உனக்கு உதவி செய்யறதுக்கு இருக்கிறபடினால. புரியுதுங்களா? அவர் சொல்ற, நான் உன்னோட கூடவே இருக்கிறேன். உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே எதுக்கு கூட இருக்கிறார், கூட இருந்து உங்களோட பிரச்சனையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறதுக்கா, எதுக்காக உங்களோட அவர் கூட இருக்கிறார், கூட இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்காக உங்களோட கூட இருக்கிறார். நீங்க தயவு செய்து இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளுங்க. இதை வாசிச்சு ஏதோ நல்லா இருக்கான அர்த்தம் தெரியலன்னு சொல்றதை விட இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனத்தின் மூலமாய் அவர் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார், நீங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க. முதல்ல 43 முதலாவது வசனத்தை வாசிங்க சிஸ்டர், 43 அதிகாரம் முதலாவது வசனம்.
இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன்.
ஹல்லேலூயா. இதுல முக்கியமான வசனம் என்ன, இதுல சொல்லு சொல்லுங்க, இந்த வசனத்துல ஸ்லூசல் வோட் நீங்க என்னத்தை பாக்குறீங்க, இந்த வசனத்துல எது பவர் பாயிண்ட், எது இந்த வசனத்துல பயப்படாதே, அதை ஏற்கனவே சொல்லியாச்சு. நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. பவர் பாயிண்டே இந்த வசனத்துல என்ன தெரியுமா, என்ன உருவாக்கினாலும் சரி, நீங்க யாரு, நீங்க அவருடையவர், நீ என்னுடையவன் சொல்றார். நான் நீங்களும் பயப்படாமல் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன் தெரியுமா, அவர் எங்களை மீட்டுக் கொண்டது மாத்திரமல்ல, அவர் எங்களை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. நாம் பயப்படாமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, இன்னைக்கு அதைத்தான் உங்களோட சொல்லிக் கொண்டு வாரன். ஏனென்றால் அவர் எனக்கு பலனும் செய்கிறவராயிருக்கிறார், பலனாயிருக்கிறார் இல்லைங்களா, எனக்கு உதவி செய்கிறார் என்று 2 வசனத்தில் வாசியம். இப்ப 3 வசனத்தில் அவர் சொல்றார், நீ இதையெல்லாம் நம்பாட்டிலும் இப்ப நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை உருவாக்கினேன், கற்பத்துக்கு முதலே உன்னை அறிந்திருக்கிறேன், உன்னை உருவாக்கினவரே நான் தான் சரிங்களா. நீங்க உங்களை பெத்த அப்பா அம்மாவை நம்புறீங்க, கூட பிறந்த சகோதரங்களை நம்புறீங்க, சரியா, அதை விட சுத்தங்களை நம்புறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஆதி முதல் உங்களை உருவாக்கினவர் சொல்லுகிறார், நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு இந்த வசனம் தெரியும், ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளவில்லை இன்னும், அதுதான் பிரச்சனை. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. இப்ப நான் சொன்ன உங்களுக்கு தெரியாத ஒரு வசனம் வாசிக்கிறேன்னா, இப்ப 100 இல்ல, எத்தனையோ 100 நீங்க வாசிக்கிறீங்க, எத்தனையோ 100 நீங்க உங்களோட பிரசங்கங்களில் கேட்டிருப்பீங்க, ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்கென்று சொல்லி எடுத்துக்கொள்ளவில்லை இன்னும். உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு அங்கமாக இந்த வார்த்தையை நீங்கள் இன்னும் பிரயோகிக்கவில்லை, பாவிக்கவில்லை. இது ஆபிரகாமுக்கு, இது யாக்கோபுக்கு, இது இஸ்ரவேலுக்கு, பயம் என்பது மகா கொடுமையான ஒன்று. அமெரிக்காவில் என்ன செய்வாங்க தெரியுமா? மரண தண்டனை கைதிகளுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? மரண தண்டனைன்னு எங்கள் தீர்த்துட்டு அடுத்த கிழமையை தூக்கிட்டு எங்கள் என்ன எலக்ட்ரிக் சேர்லையோ அல்லது அல்ல விஷோசியோ ஏதோ ஒன்றும் செய்யறதில்ல. தீர்ப்பு தீர்ப்பாங்க. அந்த தீர்ப்பு தீர்த்தா அதை எப்போ நிறைவேற்ற போகிறாங்கன்னு சொல்லி ஒருத்தருக்கும் தெரியாது. என்ன செய்வாங்க தெரியுமா? நடு ராத்திரியில் வந்து எழுப்புவாங்க. எழுப்பி குளிக்க பண்ணி வேற ஒரு உடுப்பு கொடுத்து, வா உனக்கு இன்றைக்கு மரண தண்டனை அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் அந்த எலக்ட்ரிக் சேரோ அந்த எதிரியோ படுக்க வச்சுட்டு, பிறகு ஏதோ ஒன்று சரியில்லை பிழைச்சி போச்சுன்னு திருப்பி கூட்டிகிட்டு விட்டுருவாங்க. இப்படி விட்டு விட்டு செய்வாங்க. அந்த மரண பயம் அந்த மனுஷர்களுக்குள்ளே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். எப்போ நடக்க போகிறதோ, அல்ல இரவில் காவலாளிகள் அதில் வரைக்கும் ஒரு சத்தம் கேட்டால் கூட மனுஷன் நித்திரை கொள்கிற நேரத்திலேயே நிம்மதி இல்லாமல் பண்ணிடுவாங்க. 15 வருஷம், 16 வருஷம், 20 வருஷம், ஏன் சில பேர் 20 வருஷத்துக்கு மேலே கூட அந்த ஜெயிலில் இருந்து அதற்கு பிறகு அவர்களுடைய தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டது. அந்த 20 வருஷம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1 வருஷத்தில் 365 நாளண்டா, அந்த 20 வருஷத்தில் எத்தனை இரவுகள், எத்தனை பயங்கள், எத்தனை திகில்கள். மரண தண்டனை அவர்களுடைய தண்டனை அல்ல, அந்த மரண தண்டனைக்காக அவர்கள் காத்து காத்திருந்து பயந்தார்கள் பாருங்க, அதுதான் அவர்களுடைய தண்டனை. புரிந்து கொள்ளுங்க, பயம் என்பது மனுஷனை சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டே போகும். உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை அது முற்றாகவே அழித்துவிடும். இன்னும் நீங்கள் உங்களுடைய பொது எதிரியை நீங்கள் அடையாளம் கொள்ளவில்லை இல்லை. பயம் என்கிற கண்ணால காண முடியாத ஆனால் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற அந்த எதிரி. எதை குறித்து பயப்படுறீங்க? நீங்கள் பயப்படுறதுனால உங்களுக்கு ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா சொல்லுங்க. நீங்கள் பயந்ததுனால உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மையான காரியம் நடந்திருக்கிறதா அல்லது ஒரு மாறுதல் உண்டாயிருக்கிறதா சொல்லுங்க. நீங்கள் பயப்படுறது அவர் சொன்னார், கவலைப்படுகிறதுனால் ஒருவன் தன் முளத்தில் ஏதாவது ஒரு முளத்தை கூட்ட முடியுமா? வருத்தத்தை தான் கூட்டிக் கொள்ள முடியும். கவலைப்படுகிறதுனால பயத்தினுடைய இன்னொரு பிள்ளை தான் கவலை. வாசிங்க எபிரேயர்ல 2:2, 15வது வசனம் வாசிங்க.
இவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
ஹலலோயா. பாருங்க இந்த 14 சேர்த்து வாசிங்க.
ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார்.
ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவானவர் இந்த மரணத்துக்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்ததுக்குரிய ஒரு காரணம் ஏன்றால் மீட்கப்பட்டவர்களும் மீட்கப்படுகிறவரும் மீட்கிறவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் தேவனாலே உண்டாயிருக்கும். அதனாலே அவர் தம்முடைய எங்களை எப்படி சொன்னாராம், சகோதரர் என்று சொன்னார் இல்லைங்களா. ரெண்டு பேருமே தேவனாலே உண்டாயிருக்கிறபடினாலே அவர் என்ன சொன்னார், எங்களை சகோதரர் என்று சொன்னார். சொல்லிட்டு இந்த 1வது வசனம் பாருங்க, 14வது வசனம் சொல்லுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க. இப்ப நாங்க மாம்சத்திலும் இரத்தத்திலும் இருக்கிறபடினால அவர் என்ன செய்தார், தன்னை எங்களை போல மாற்றிக்கொண்டார். எப்படி செய்தாராம், அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்ப அவர் எங்களை, முதல்ல அவர் தன்னை எங்களை மாதிரி மாற்றிக்கொண்டார், இப்ப என்ன செய்யறா தெரியுமா, எங்களை தன்னை போல மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படி பயமில்லாமல் பிதாவோடு பிள்ளையா இருந்தாரோ அதே போல நானும் நீங்களும் பயமில்லாத பிதாவினுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனாலே தான் அவர் சொன்னார், மரணத்தினாலே மரணத்தினுடைய அதிகாரமுடைய பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் என்ன செய்கிறாராம், ஜீவ காலமெல்லாம் மரண பயம், சாகும் வரைக்கும் மரண பயம் இருக்கு மனுஷனுக்கு. கேட்டா பலவிதமான காரணங்களை சொல்லுகிறார்கள். பலவிதமான திகில்கள், காணாத காரியங்களை குறித்து பயங்கொள்ளுகிறார்கள். மரண பரியந்தம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனத்துக்குள்ளாவனர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். கிறிஸ்து மரித்தெழுந்து நித்திய ஜீவனுக்கு ஒரு வழிவகையை உண்டாக்கினபடினால்தான் எனக்கும் உங்களுக்கும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு மரணத்தை குறித்ததான பயம் எங்களுக்கு இல்லை. அல்லேலூயா. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, மரணத்தை குறித்த பயம் எப்ப எங்களுக்கு இல்லாம போச்சு தெரியுமா? என்றைக்கு கிறிஸ்து இயேசுவானவர் எங்களுக்காக ஒரு புதிய ஜீவனுக்கு போகிற ஒரு வழியை உண்டாக்கினாரோ, அது வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்தது. இன்றைக்கும் அந்த பயம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த மரணத்துக்கு பிறகு எங்க போக போகிறோம், இந்த மரணத்தின் முடிவு என்ன, அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத எங்களுடைய மரித்தவர்கள் எங்கே போவார்கள் என்கிற நிறைய கவலை எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கும் உங்களுக்கும் அந்த கவலை இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் புதிய ஜீவனுள்ள ஒரு மார்க்கத்தை அவர் உருவாக்கி விட்டார். பயந்தால் கிறிஸ்தவன் கிடையாது. தயவு செய்து நீங்க உங்களே நீங்களே செக் பண்ணிக் கொள்ளுங்க. நீங்க பயப்படுறீங்களா? நீங்க கிறிஸ்துவனுடையவர்கள் அல்ல. பயத்தை கொடுக்கிறது பிசாசு. பயத்தை எங்க கொடுப்பான், எங்கே குறை இருக்குதோ அங்கதான் பயம் இருக்கு. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் வந்து நீங்களும் நானும் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாத போது எங்களை தேடி வந்த தேவன். ஹல்லேலூயா. என்னபடினால நீங்க விளங்கிக் கொள்ளணும், நாங்க அவருக்கு ஏற்றவராய் இருக்கும்போது அவர் எங்களை ரட்சிப்பது மகா நிச்சயம். அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. நானும் நீங்களும் எப்ப பயப்பட வேணும்? அவருக்கு ஏற்றவர்களாய் நானும் நீங்களும் இல்லாத போதுதான் பயப்பட வேணும், இல்லைங்களா? எதனால பயந்து? அன்றைக்கு ஆதாம் பயந்ததுக்கு காரணம் என்ன? அவர் வந்து பார்க்கும்போது அவர் வந்து பார்க்கிற விதத்திலே இவர் இல்லை. என்ன சொன்னார்? தேவரே, நான் நிர்வாணி என்று அறிந்து பயந்து ஒழித்துக் கொண்டேன். இப்ப ஆண்டவர் பார்க்கும்போது நாங்கள் அவர் பார்க்கும் வண்ணமா இல்லாவிட்டால் தானே நாங்கள் பயப்பட வேண்டும். விளங்குதுங்களா? பயம் என்பது ஆண்டவருக்கு தகுதி இல்லாதவனாக மாறுகிறவர்களுக்கு அல்ல, தகுதி இல்லாதவர்களுக்கு உண்டாகிற ஒரு காரியம். உங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குமா இருந்தா நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவருக்கு நான் என்னை தகுதிப்படுத்த வேண்டிய ஏதோ ஒரு குறைவு எனக்குள்ளே இருக்கிறது. அந்த பிசாசு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறான். அவன் எங்களுக்கு தெரியாத குறை எல்லாத்தையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்க குறையாக காணாத சில விஷயங்கள் எல்லாம் அவன் பார்த்து சரியா சொல்லிக் கொண்டிருக்கிறான். விளங்குங்களா? என்றபடினாலே நானும் நீங்களும் பயமுள்ளவர்களா இருந்தோமானால் ஒரு பிரயோசனமும் இல்லை. பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாதவர்கள் என்ற பட்டியல பயந்தவர்கள் இருக்கிறார்களா இல்லையா? வசனம் தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லுங்க. இப்ப எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. பயப்படுகிறவர்களும் இருக்கா இல்லையா? அல்ல, நான் எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். அதை வெளிப்படுத்தல இருக்கு இல்லையா? பரலோகத்தில் போக முடியாதாக்குன லிஸ்ட்ல யார் இருக்கிறார்கள்? நீங்க அதை பயப்படுகிறவர்கள் சிம்பிளா எடுத்துக்கொள்ளுங்க. அதை பாவமா பாக்குறது இல்லை யாருமே. பயம் என்றது ஒரு பாவமா யாருமே பாக்குறது இல்லை. இங்க அது ஒரு நேச்சுரல், ஒரு குணாதிசயமா நீங்க பாக்குறீங்க. ஐயோ, அது ஒரு பயந்த சுபாவம் உள்ள பிள்ளையப்பா, அது ஒரு பயந்த சுபாவம் உள்ள மனுஷனப்பா. நல்லவனுக்கு நீங்க கொடுக்கிற சர்டிபிகேட் என்ன தெரியுமா? பயந்த சுபாவம். ஐயா, நீ பரலோகம் போக மாட்டீங்க. ஐயா, நீங்க பரலோகம் போக மாட்டீங்கப்பா. பயந்தவர்கள் பரலோகம் போக முடியாது. தயவு செய்து இன்றைக்கு அதை கொஞ்சம் பெருசா ஒரு போட்ல போட்டுக்கொள்ளுங்க. பயந்தவர்கள் பரலோகம் போக முடியாது. இன்னிலிருந்து விசில் அடிக்க கற்றுக்கொள்ளுங்க, சரியா? அப்படி பயந்தா வாசிங்க ஒரு வசனம், யோவான் 8வது அதிகாரம், யோவான் 8:32. எங்களுக்கு தெரிஞ்ச 3 வசனம் வாசிக்க போறோம். இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரிஞ்ச விதமே வேற, இன்றைக்கு தெரிஞ்ச விதமே வேற. யோவான் 8 எடுத்தீங்களா? எல்லாரும் எடுத்துட்டீங்களா? 32வது வசனத்தை வாசிங்க.
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
அல்லேலூயா. அல்லேலூயா சொல்றதுல இன்னைக்கு ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. எல்லாரும் சொல்லிட்டா மாட்டிடுவோம் யோசிக்கிறீங்களா? வாசிங்க. இருக்கா?
சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார்.
அல்லேலூயா. அது என்ன அர்த்தம் அதுக்கு? கேட்டா இல்ல டக்குன்னு சொல்லிடுவாங்க, அப்படி பிஸ்டல்ல சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, சத்தியம் உங்களை விடுதலையா. சரி, ஆனா அந்த வசனம் அப்படியா சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள். உலகத்துல நீங்க நிறைய நாலேஜ் உள்ளாக்கு, நிறைய படிப்பு படிச்சாக்கெல்லாம் இருக்கிறீங்க, இங்க நிறைய பாடங்கள் படிச்சாக்க இருக்கிறீங்க, நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறீங்க, நிறைய புஸ்தகங்கள் படிச்சாக்க இருக்கிறீங்க, புஸ்தகங்கள் எழுதினாக்கள் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல, சரியா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா, எல்லாத்தையும் நீங்க அறிந்திருந்தாலும் சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், இந்த சத்தியம் மாத்திரம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நீங்க படிச்ச கல்கி, குமுதம், ஆனந்த விகடன் இதெல்லாம் உங்களை விடுதலையாக்காது. இதை கேட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னதான் இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்கும்? பயத்திலிருந்து விடுதலையாக்கும். எதனால விடுதலையாக்கும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் எனக்கு மகாபலனாயிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அவர் எனக்கு துணை செய்கிறேன் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் அவருடையவன் சொல்லியிருக்கிறார். இந்த சத்தியம் என்னை விடுதலையாக்கும். இந்த சத்தியம் எனக்குள்ளே இருக்கிற பயத்தை வெளியே போடும். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனங்களை தெரிந்து கொள்றதுனால ஒன்றும் இல்லை, இந்த வசனங்கள் உங்களை விடுதலை ஆக்கிட்டான்னு நான் உங்களை கேட்கிறேன். என்றைக்கு இந்த வசனங்கள் உங்களை பயத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டோ அன்றைக்குத்தான் நீங்கள் அந்த சத்தியத்தை அறிந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதுவரைக்கும் நீங்க வாசிச்சிருக்கிறீங்க, அதுவரைக்கும் நீங்க கேட்டிருக்கலாம், அதுவரைக்கும் நீங்க யாராவது சொல்லி பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமாகி அந்த வசனம் உங்களை அந்த பயத்துக்கு விலக்கி காத்து தைரியம் உள்ளவர்களாய் கிறிஸ்துவனிடத்திலே நெருங்கி சேருகிறவர்களாய் நீங்கள் என்றைக்கு இருக்கிறீர்களோ அன்றைக்குத்தான் நீங்கள் அந்த வசனத்தை அறிந்திருக்கிறீர்கள். அன்றைக்குத்தான் யோவான் 8:32 சொல்லும், நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இப்ப சங்கீதம் 146:7 ரெண்டாவது என்ன என்ன காரியத்தை செய்கிறாராம், ஒன்று வாசித்தோம், நெருக்கப்படுகிறவர்கள் பயமுள்ளவர்கள் என்று பார்த்தோம். இரண்டாவது காரியம் 46:7,
அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார்.
ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். இந்த பசியா இருக்கிறது என்பது இந்த இடத்துல எப்படி என்று சொல்லி சொன்னால், எது நிமித்தம் பசி? தீர்க்கதரிசி போறார், அங்க ஒரு விதைப்பெப்பன் ரெண்டு சொல்லி உறவுகளை பொறுக்கி கொண்டிருக்கிறா. என்ன சொல்றா, ரெண்டை சாப்பிட்டுட்டு இதுல ரெண்டு தான் செய்யலாம் இன்னைக்கு, அதுக்கப்புறம் நானும் மகனும் செத்து போக போறோம். பசி, நாடு முழுக்க பசி, தேசம் முழுக்க பசி, பட்டினி. அதனுடைய அடிப்படையில் அங்க ஒரு பெரிய ஒரு வறுமை உண்டு இருக்கிறது. இந்த பசிக்கு அடையாளம் வறுமை. வறுமை என்கிறதுக்குரிய இன்னொரு சேர்ந்து வந்த காரியம் என்னன்னு சொல்லி சொன்னால் வெறுமை. சரிதானா? வறுமை என்று சொன்னா, நீங்க பணத்துல வறுமை என்று சொல்லி சொன்னீங்கடா, கஜானாவில் காசு இல்லை, வெறுமை. சரியா? ஆகாரத்தில் உங்களுக்கு வறுமை என்று சொன்னா, பானையில அரிசி இல்லை, சரிங்களா? வெறுமை, அதுவும் ஒரு வெறுமை தான், சரிங்களா? இந்த மாதிரி வறுமை என்பது வெறுமைக்கு அடையாளமாக இருக்கிறது, சரிங்களா? பாவத்துக்கு வறுமையா இருக்கலாம், அது நல்லது. ஆனால் இங்க அப்படி இல்லை. இங்க எப்படின்னு சொல்லிச்சுன்னா, இது பலகீனப்படுத்துது. இது வந்து இந்த வறுமை என்ன செய்யுது, எங்களை ஒடுங்கி போக பண்ணுகிறது. தரித்திரனுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. பாருங்க, அந்த லாசர் என்கிறவன் தரித்திரனா இருந்தபடினால அந்த பணக்காரன் வந்து அவனை குறித்து என்ன நினைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? அவன் தரித்திரனா இருக்கிறதுக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் உடைய காரியத்தை பார்த்து அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, இவன் தேவனாலே தண்டிக்கப்படுகிற ஒரு மனுஷன், இவனுடைய பாவ வாழ்க்கை தான் இவனை தண்டிக்கிறது என்று சொல்லி. வறுமை என்கிறது வெறுமை. கிறிஸ்தவர்களுக்கு வறுமை இருக்கக்கூடாது, அது எந்த விதத்திலும் சரிதான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க, அவர் வந்து ஐஸ்வர்யவான். யாரு? எங்களுடைய தகப்பன். சரிங்களா? இந்த கெட்ட குமாரன் கதையில அந்த ரெண்டாவது குமாரன் என்ன சொல்றான் தெரியுமா? என்னுடைய தகப்பனாரிடத்துல வேலை செய்யறாக்களுக்கு கூட என்னை விட நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது. சரிங்களா? என்னுடைய தகப்பனாருடைய பண்ணையில வேலை செய்யறாக்களுக்கு கூட இப்ப நான் இருக்கிற நிலைமையை விட அவங்க கூட நல்லா இருக்கிறாங்க. அப்ப நான் அவருக்கு குமாரனா இருக்கிறபடினால என்னையும் ஒரு வேலைக்காரனா சேர்த்து கொண்டாலே அதுவே போதுமென்றான். ஆனால் நடந்தது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அந்த ஐஸ்வர்யவானாகி அந்த சர்வ லோக அதிபதியினுடைய பிள்ளைகளா இருக்கும்போது வறுமை என்பது உங்களை சிறுமைப்படுத்த விடக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் வறுமையாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் எதிலெல்லாம் செல்வந்தராக இருக்கணுமோ அதில எல்லாம் நீங்க செல்வந்தரா தான் இருக்கணும். எல்லா காரியங்களிலும் தான். நான் இப்ப பணத்தை பேசுறேன்னு தயவு செய்து யாரும் எடுத்துக்கொள்ளாதீங்க. ஆனா பணத்தையும் சேர்த்து தான் பேசுறேன். நான் பணமே இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு பணத்தை பற்றியே பேசக்கூடாது யாருமே நான் சொல்ல. ஆனா அதை முன் நோக்கி வைக்காதீங்க. அதுவும் அதோட சேர்ந்த ஆசீர்வாதங்கள்ல ஒன்றுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். பணமோ எல்லாத்துக்கும் உதவும் என்று வேதம் சொல்லுது. உதவுகிற ஒரு காரியம்தான். சரியா? ஸ்க்ரூ டிரைவர் என்ன கலட்டுறதுக்கு உதவும்? பாவிக்கிறத பொறுத்து இருக்குது, இருந்தாலும் உதவும். அதுக்காக ஒரு 10,000 ஸ்க்ரூ டிரைவர் வாங்கி வீட்டில் வச்சுக்கொள்ளலாமா? உதவும் பண்ணதுக்காக. அதே மாதிரி தான் பணமும். பணம் உதவும், அதுக்காக பணத்தால் மட்டும் எல்லாம் செய்ய முடியாது. விளங்குறீங்களா? அதுவும் ஒரு பாவனை பொருள் தான். பாருங்க, இன்றைக்கு வறுமைக்குரிய காரணம் ரெண்டு காரியம். எரேமியா 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிங்க. தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார், தயவு செய்து உங்களுடைய காதுகளையும் இருதயங்களையும் கொடுங்க. எரேமியா 2வது அதிகாரம் 13வது வசனம்.
என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள்.
அல்லேலூயா. புறஜாதியரை பற்றி இங்க நாங்க பேசல. ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். அவர்களுடைய வறுமைக்கு காரணம் இதுதான். முதலாவது தீமை என்ன செய்தார்களாம்?
என்னை விட்டு விட்டார்கள்.
ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விட்டார்கள். முதலாவது தீமை. இரண்டாவது தீமை என்ன செய்தார்கள் தெரியுமா?
தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு
வெட்டி கொண்டார். வெடிப்புள்ள தொட்டி, அதுக்குள்ள நீங்க எவ்வளவுதான் அள்ளி நிறைச்சாலும் என்ன செய்யாது? தண்ணி நிக்காது. இன்னைக்கு அநேகம் பேர் ஐஸ்வர்யம் கத்தரிடத்திலே வரும் என்கிற அந்த அறிவை விட்டுவிட்டு தங்களுடைய மாம்சத்தினாலே சம்பாத்தியம் பண்ணலாம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுலயே 2 பிள்ளையும் நடந்துட்டு இல்லையா? கத்தரை விட்டுட்டு தானே ஓடுகிறார்கள். ஓடி அந்த தொட்டியை நிரப்புறதுக்காக இரவு பகல் பிரயாசப்படுகிறார்கள். ஒவ்வொரு காலம் அள்ளி கொண்டு ஊத்திட்டு திருப்பி வந்து பார்க்கும்போது பழையபடியும் அதே அளவுதான் இருக்குது தொட்டியில. ஏன்? 2 தீமைகள். ஒன்று, கத்தரை விட்டு விலகுகிறது. கத்தரை விட்டு விலகுகிறதே பெரிய ஒரு தீமை. இதுல பாருங்க, நிறைய பிரயாசம். வெடிப்புள்ள தொட்டி, அது ஓடிக்கொண்டே இருக்குது, அது ஓடிக்கொண்டே இருக்குது. இவர்களும் மாஞ்சி 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 நிறைக்கிறாங்க, நிக்கதே இல்லை. பாருங்க, வாசிங்க யோபுனுடைய புஸ்தகம் 1:10 வாசிங்க. ஆரம்பத்திலேயே அந்த வசனம் வருகிறது. யோபு,
நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியே ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிட்டு.
பாருங்க, ஆண்டவர் வேலி அடைக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை சுற்றி. முதலாவது, ஆண்டவர் உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. யோபு ஐஸ்வர்யமானதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனுடைய சம்பத்தை எல்லாம் சுத்தி வேலி அடைச்சிருக்கிறார். வீட்டை மட்டும் சுத்தி இல்ல, யோபுக்கு எங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருந்ததோ அங்கெல்லாம் யார் வேலி அடைச்சிருக்கிறது? ஆண்டவர் வேலி அடைச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய சம்பத்துகள் எங்கே இருந்தாலும் ஆண்டவர் நீங்க இருக்கிற இடத்தையும் அடைக்க வேண்டும். நீங்களுடைய சம்பத்து எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அவருடைய வேலி இருக்க வேண்டும். இரண்டாவது, உங்களுடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படின்னா உங்களோட கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவர் எதை ஆசீர்வதிப்பார்? அநியாயமான வருமானத்தை ஆசீர்வதிப்பாரோ? கிடையவே கிடையாது இல்லைங்களா. அப்ப நியாயமான வருமானத்தை தான் அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நியாயமாக பிரயாசப்படும் போதுதான் அவர் என்ன சொன்னார், எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? தேவனுக்குரியதை தேவனை கொடுங்கள், ராயனுக்குரியதை ராயனை கொடுங்கள். நான் ராயனை ஏமாத்தினாலும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நான் ராயனுக்கு ஏமாற்றி உமா கோணம் தாரன் ஆண்டவர் என்று சொன்னால் என்னை பிடிச்சி முதல்ல விட்டுருவாருங்க இல்லைங்களா. அவர் தனக்காகவும் பேதருக்காகவும் டிரக்ஸ் கட்டி முன்மாதிரியாய் வாழ்ந்த ஒரு தேவன். அல்லேலூயா. அப்ப நீங்க விளங்கிக்கொள்ளணும், ஆண்டவர் என்ன சொல்றார், ஆண்டவர் எங்களுடைய எல்லா சொத்து பத்துகளின் மேலும் எங்களுடைய உரிமைகளின் மேலும் ஆண்டவருடைய பாதுகாவல் வேண்டும். ஆண்டவர் எங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பத்தான் யோபுவினுடைய சம்பத்து தேசத்திலே பெருகினது என்று வந்து. யோபு அவன் பெரிய இன்டெலிஜென்ட்ன்றதுனால அவனுடைய சம்பத்து பெருகினான் இல்ல, பிசாசு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, ஆண்டவரே நீர் வேலி அடிச்சிருக்கிறீர், நீர் ஆசீர்வதிச்சிருக்கிறீர், அதனாலதான் அவனுடைய சம்பத்து பெரிய இருக்கு. எங்களுடைய கையின் பிரயாசம் அல்ல, எங்களுடைய ஓட்டங்கள் அல்ல, நாங்கள் மூன்று வேலை செய்ததுனாலே அல்ல, நாங்க என்ன சீட்டு பிடிச்சதுனாலே அல்ல, ஏதோ ஏதோ செய்ததுனாலே அல்ல. விளங்குதுங்களா? வாசிங்க நீதிமொழிகள் 6:11.
உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும்.
பாருங்க எப்படி வருதான், தரித்திரம் எப்படி வருது?
வழிபோக்கனை போல,
வழிபோக்கனை போல வருது. வழிபோக்கன் உங்களுக்கு டெலிபோன் அடிச்சு சொல்லிட்டா வரவன் சொல்லுங்க, வழிபோக்கன் நான் எங்க இருந்து வாரன், இத்தனை மணிக்கு வீட்டை வருவன், ரெடியா இருங்க எல்லாம் சொல்லிட்டா வருவான் வழிபோக்கன். அவன் எங்கேருந்து வாரான்னு ஒருத்தருக்குமே தெரியாது. காத்து வருகிற இடத்த கூட இப்போ இங்க கணிக்கலாம், வழிபோக்கன் எங்கேருந்து வரான்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அவன் வர்றது மட்டும் இல்ல, அவன் அங்க கேம்ப் அடிச்சிருக்க மாட்டான், அவன் அப்படியே போயிடுவான், அள்ளுறத அள்ளிட்டு வாடுறத வாரிட்டு போயிடுவான். அப்ப தரித்திரம் எப்படி வருதான் இன்றைய பாருங்க. அநேகம் பேருக்கு நஷ்டங்கள் வரும்போது எப்பவுமே நினையாத பிரகாரமாக தான் வருகிறது. அநேகம் பேர் பிளான் பண்ணி எல்லாம் செய்வாங்க, திடீரென்று ஒரு முறிவு வரும் பாருங்க, அவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க இப்படி எல்லாம் நடக்கும்னு சொல்லி. தரித்திரம் எப்படி வருதாம், வழிபோக்கனை போல வருது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது,
வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும்.
அப்ப நீங்க எதிர்க்கவே முடியாதுன்னு தெரியுது. வறுமை எப்படி வருதாம், ஆயுதம் அணிந்தவனை போல வருது. நீங்க அவனுக்கு நேராக எதிர்த்து நிக்க முடியாது. நீங்க சரண்டர் ஆகிற தவிர வேற வழி இல்லை. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் வறுமையில இருக்க முடியாது. எந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலும் சரி, உலக வாழ்க்கை என்றாலும் சரி, பிரயாசங்கள் என்றாலும் சரி, ஊழியங்கள் என்றாலும் சரி, நட்காரியங்கள் என்றாலும் சரி, வறுமை இருக்கவே முடியாது. வறுமை இருந்தால் அதுக்கு ஒரே காரணம் தான், என்ன தெரியுமா, எங்களுடைய கையின் மேலே எங்களுடைய நம்பிக்கை, மற்றது கர்த்தரை விட்டு விலகிறது. கர்த்தரை விட்டு விலகி எனக்கு அன்னைக்கு என்ன செய்தாங்க தெரியுமா, நமக்கு பேர் உண்டாக்கும்படிக்கு ஒரு கோபுரத்தை கட்டுவோம்னு சொல்லி வலிக்கிறார். இன்றைக்கும் வலிக்கிறாங்க, கிலோமீட்டர் கணக்கில் பில்டிங் கட்ட போறேன்னு வலிக்கிறாங்க. எதுக்கு, அதே பழைய அதே பிரச்சனை தான், பேர் உண்டாகும்படிக்கு. இன்றைக்கு ஒரு கிலோமீட்டரில் பில்டிங்கை கட்டிட்டு எங்கட ஊரில் தான் உயர்ந்த கட்டிடம் இருக்குன்னு சொல்லிக்கொள்கிறாங்க. நாளைக்கே ஒரு நிலநடுக்கம் வந்துச்சுன்னுச்சுன்னா அதில் எத்தனை ஆயிரம் பேர் செத்து போவாங்களோ ஒருத்தருக்கும் தெரியாது. வராதுன்னு நினைக்கிறாங்க, வந்தா வராதுன்னு சொல்றதுக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு இங்கே யாருமே கிடையாது இல்லைங்களா. பேர் உண்டாக்கும்படிக்கு பாருங்க, தரித்திரம் வழிபோக்கனை போல வரும். ஞானிகள் வெட்கி கலங்கி திகைக்கிறார்கள் ஐயா. இன்றைக்கு இந்த டக்ஸ் மார்க்ல இந்த பேர்சன் சொல்லுவாங்களே, இந்த பங்கு சந்தைகளிலே எத்தனையோ ஸ்பெகுலேஷன், எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். பெரிய பெரிய பணக்காரெல்லாம் தற்கொலை செய்து கொள்ளுவார்கள். அவருடைய அறிவெல்லாம் மங்கி போடுது. அவர்கள் எதிர்பார்த்த எதிர்ப்பு இல்லை, எதிர்பார்ப்பங்க வரையில் விதைக்கிறார்கள், கொஞ்சமாய் வருது, எதிர்பார்த்த விளைவு அங்கே இல்லை, அறிவு மங்கி போகும், எதிர்பார்ப்புகள் எல்லாம் அழிந்து போகும். ஏன் தெரியுமா, கையின் பிரயாசத்திலே அநேகர் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றார், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். நான் சொல்றேன், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரை விட்டுவிட்டு தன் கையின் பிரயாசத்திலே பலத்திலே ஓடுகிற ஒவ்வொருவருக்கும் சாபம் பின்தொடர்கிறது, வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல பின்னாலே வந்து கொண்டே இருக்கிறான் சொல்றேன். வாசிங்க இன்னொரு வசனத்தை, நீதிமொழிகள் 14:23.
சகல விரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும்.
ஹல்லேலூயா. என்னங்க வருமா? எல்லா பிரயாசத்துக்கும் ஒரு பிரயோஜனம் உண்டு சரிங்களா. ஒரு விதையை நட்டா அந்த விதை என்ன மரமோ தெரியாது, ஒரு கொஞ்ச நாள் அது முளைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. உதடுகளின் அருமையா சொல்லுது, உதடுகளின் பேச்சோ வறுமையை உண்டாக்கும். அது என்ன உதடுகளின் பேச்சு? நாவின் பேச்சு இல்ல, வாயின் பேச்சு இல்ல, உதடுகளின் பேச்சு. இந்த மாய் மொத்தத்தை பார்த்தாலே உதடுதான் ஆக வெளியில நிக்குது, முன்னுக்கு நிக்குது, ரொம்ப மேலோட்டமானது. உதடுகளின் பேச்சு பொய். உதடுகளின் பேச்சு என்ன? பொய். மனதிலிருந்து வர்றதில்ல, வெளியிலிருந்து வர்றது. உள் மனதிலிருந்து சொல்றதில்ல, வாய். நீங்க ஒரு பிரச்சனையை சொல்லிக்கொண்டிருப்பீங்க, ஆ சிஸ்டர், ஆ பிரதர் என்று கேட்டுக்கொண்டு வீட்டை போய் என்ன சமைக்கிறேன்னு யோசிச்சு கொண்டு வந்துட்டு ஏதோ பிரச்சனையை சொல்லிங்கன்னு தெரியும் தானே. கடைசியில ஒரு ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார் சிஸ்டர். இது எங்கேருந்து சொல்றது? இருதயத்திலிருந்து சொல்ற ஆறுதல் இல்லை, இது எங்கே? உதட்டிலிருந்து சொல்றது. இது என்னது? இது பொய். நீ அந்த ஆத்மாவுடைய பிரச்சனையை உள்வாங்கி கொள்ள இல்லை, நீ அந்த ஆத்மாவுடைய கஷ்டத்தை உன்னுடைய பிரச்சனையான ஏற்றுக்கொள்ள இல்லை. அவர் தாமே நம்முடைய துக்கங்களை சுமந்தார், அவர் தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த கர்த்தருடைய பிள்ளையா இருந்து கொண்டு சொல்ற முறைப்பாடுகளை காதுல வாங்கி கொள்ளாமல் வெறும் வாயால மட்டும் ஆமேன் ஜெபிக்கலாம் சிஸ்டர், ஜெபிக்கலாம் பிரதர், கர்த்தர் பார்த்துக்கொள்வா பிரதர், இதெல்லாம் பொய். இந்த உதடுகளின் பேச்சு என்னத்தை கொண்டுருமா? வறுமையை கொண்டுரும். பொய் உதடுகள் கர்த்தருக்கு, ஐயோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கப்பா, நான் சொல்லிக் கொடுக்கலாம்னு பார்த்தேன். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். பொய் என்றா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதுவும் பொய் தான். நீங்க மனதளவில் நீங்கள் ஃபீல் பண்ணாம சும்மா வெறும் சாக்கு போக்கு ஒருத்தனை ஆறுதல் படுத்துறதுக்கு தடவி கொடுக்குறீங்க பாருங்க, அதெல்லாம் பொய் தான். இத்தனைக்கும் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றீங்க இல்லையா, கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். இன்னைக்கு இரவு எத்தனை பேர் நீங்க என்ன கனவு காண்டீங்களோ எனக்கு தெரியல, போய் படுத்துருங்க. வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். விளங்கிக் கொள்ளுங்க, பொய் உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் வரவழைக்கும். ஒரு வசனம் சொன்னாலும் உண்மையா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொன்னாலும் நீங்க ஃபீல் பண்ணி கர்த்தாவே இந்த மனுஷனுக்கு, இந்த மனுஷிக்கு ஒரு ஆறுதல் செய்யுங்க ஆண்டவர், உண்மையா அது போதும். வார்த்தையில் மீதியில பாவம் இல்லாம போகாது, வேதம் சொல்லாது, சும்மா சொல்லல, உண்மையே சொல்லுங்க. உண்மையினுடைய பலன், நீதியின் பலன் அமெரிக்கையும் சமாதானமும். ஹல்லேலூயா. அந்த நீதிக்கு பின்னால பெரிய உண்மை மறைஞ்சிருக்குன்றதை மறந்துடாதீங்க. சத்திய வசனத்தை தூக்கிட்டு திருடம் இல்லையா? சத்திய வசனம், சத்தியத்தை தான் நாங்க பேசணும், வேற எதுக்கு இதை தூக்கணும்? இப்ப வழங்கிக் கொள்ளுங்க, சத்தியத்தை பேச வேணும். சத்திய வசனம் தூக்கினா சத்தியத்தை பேசணும் இல்லைங்களா? ஆதியாகமம் 49:21.
நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான்.
அல்லேலூயா. இன்றைக்கு அல்லேலூயா வறுமையாயிற்று. நப்தலி
விடுதலை பெற்ற
பெண்மான்
இன்பமான துள்ளி துள்ளி ஓடுவான்,
துள்ளி துள்ளி ஓடுவான்னு சொன்னார் யாக்கோபு. மலை மேல பாஞ்சு பாஞ்சு ஏறுவன்னு சொன்னார் யாக்கோபு. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் என்னவா?
இன்பமான வார்த்தைகளை வசனிப்பான்.
நீங்க விடுதலை பெற்றாக்களா? விடுதலை பெற்றாக்கள்னா நீங்க என்ன செய்வீங்க? இன்பமான வசனங்களை வசனிங்க. இதுல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு தரவு இதெல்லாம். ஐயோ அந்த பிரதர் அப்படி கேட்கிறார், பிரதர் அந்த சிஸ்டர் அப்படி கேட்கிறார், இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் விடுதலை ஆயில்லை, இன்னும் நீங்க நப்தலி ஆயில்லை. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். விடுதலை பெற்றவன் சந்தோஷமான வசனங்களை தானே பேசுவான். விடுதலை பெற்றவன் எப்படி துக்கமான வசனங்களை பேச முடியும் சொல்லுங்க பாப்பா? இருக்கா அடிமைத்தனத்தில் இருக்கிறவன் புலம்பலாம், பயத்தில் இருக்கிறவங்க வேண்டாம் ஒப்பாரி வைக்கலாம், ஆனால் விடுதலையானவன் எப்படி இன்பமான வசனங்களை பேசாமல் இருக்க முடியும்னு கேட்குறேன். சந்தோஷ வசனங்களை பேச தெரிய வேணும், சந்தோஷமான பேச்சு இல்லைங்களா. நீதிமானுடைய நாவு ஜீவ விருட்சம், நீதிமான் பேசினாலே மற்றவர்களுக்கு உயிர் வர வேணும் ஐயா. இங்க பார்த்தாலே உயிர் போயிருந்த மாதிரி இருக்கு இல்லைங்க. இங்க மட்டும் இல்லை, எல்லா சபையிலையும் அதான் நடக்குது. தயவுசெய்து இங்க யாரும் உங்களை மட்டும் கூறியது, எல்லா இடமும் அதான் நடக்குது. நான் சொல்றேன், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை பேசுவார்கள். வாசிங்க 2 கொரிந்தியர் 3:17. 2 கொரிந்தியர் 3:17.
கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு.
ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தரே ஆவியானவர், இதுல எந்தவித குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இப்ப நீங்க இன்பமான வசனங்களை பேசாவிட்டால் உங்களிடத்துல விடுதலை மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஆவியானவரும் உங்களிடத்துல இல்லை. சரிதானா? நான் வசனத்தின்படி தான் பேசுறேன். நான் யாராவது என்னிடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் உண்டு சொல்லுவீர்கள், ஆனால் இன்பமானவைகளை பேசுவீர்கள். நீங்கள் விடுதலை பெற்றாருன்னு நான் ஒத்துக்கொள்றேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச சத்தியம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அதுக்கு மாட்டுக்கு அவர் விடுதலையின் ஆவியா இறங்கி இருக்கிறாரா இல்லையாண்டெல்லாம் கேட்கப்படாது. சரியா? ஒவ்வொருதல்ல ஒவ்வொரு மாதிரி கிரியை செய்வார், அப்படி இல்லை. அவருடைய தனித்துவமே அதான், எப்படி அங்கே விடுதலை உண்டு. அவர் வரும்போதே ரிலீஸ் பண்ற ஆளை தான் வாரார் இல்லையா? ஒரு ஆள்ல ரிலீஸ் பண்ற ஆளாயும், ஒரு ஆள்ல ஒடுங்கினாவி உள்ள ஆளாயும், ஒரு ஆள்ல பயந்த சுபாவம் உள்ள ஆளாயும் இல்லை அவருங்க. கர்த்தரே ஆவியானவர், அவர் எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. விடுதலையினுடைய கம்பீர சத்தமும் உண்டு. ஹல்லேலூயா. இனிமையான வசனிப்புகள் உண்டு. மற்றவர்களுக்கு உயிர் கொடுக்கிற அந்த வாக்குகள் உண்டு. மற்றவர்களை எழுப்பி விடுகிற அந்த கட்டுகிற வார்த்தைகள் உண்டு. கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்க செய்கிற அந்த வார்த்தைகள் உண்டு. அந்த ஏசாயா 60 அந்த வார்த்தையை கேட்க உங்களுக்குள்ள இருதயம் அனல் கொள்ளுது இல்லையா? எழும்பு, உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசின்னு சொல்லும் போது. அப்ப இதே மாதிரி தானே நீங்க இன்னொரு ஆளை பார்த்து சொல்லும் போதும் இருக்கும். ஏன் நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க? மற்றவர்களையும் எழுப்பி விடுங்களேன் கர்த்தருடைய நாமத்தில். எல்லாரும் எழும்பினா அவர் நெகேமியாசின மாதிரி எல்லாரும் எழும்பி கட்டுவோம். அவரவர் அவருக்கு முன்னாலே இருக்கிறத கட்டுவோம். குறுக்க மறுக்க போக தேவையில்லை. எங்களுக்கு முன்னாலே எது நாங்கள் சரி செய்யணுமோ அதை நாங்கள் சரி செய்வோம். கர்த்தருடைய அலங்கத்தை கட்டுகிறதுன்றது ஒரு பெரிய வேலை இல்லையா இல்லைங்களா? அது எப்போ செய்து முடிக்கிறது, எப்போ செய்து முடிக்கிறது? ஆளாளுக்கு இங்கே மல்லு கட்டிக்கணுண்டா அதை எப்போ கட்டுறது? அவன் வெளி விரோதி வந்து பார்த்துட்டு சொல்லுவான் தெரியுமா? இவங்களுக்கு மதில் இருந்தாலும் உண்டு தான், இல்லாட்டும் உண்டு தான். ஏன்னா இவங்களே உள்ளுக்கில் குத்து போட்டு கொண்டுக்கிறாங்கப்பா. எப்போ ஒண்ணுமுன்னாலும் வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம், பிரச்சனையே இல்லை. இவங்களை சேர்ந்து எதுக்கிறக்கு ஒருத்தரும் இல்லை. ஏன்டா இவங்களே இவங்களுக்குள்ள பாக்ஸிங் பண்ணி கொண்டுக்கிறாங்க. வறுமை, ஐக்கியத்திலே வறுமை, ஒருமனப்பாட்டிலே வறுமை இல்லைங்களா? கத்தருக்கென்று தங்களுடைய சௌரியத்தை காட்டுகிறதுல ஒரு வறுமை. இத்தனைக்கும் வசனம் என்ன சொல்லுது? கத்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டையா. அப்ப வசனம் போய் சொல்லுதா? அல்ல, ஆவியானவர் பலம் இல்லாம போயிட்டாரா? என்ன பிரச்சனை? யாருல வீக், யாருல இப்ப குற்றத்தை கண்டுபிடிக்கிற? நாங்க சொல்லுங்க, நாங்க தான் பிரச்சனை இல்லைங்களா? நாங்க தான் பிரச்சனை, நாங்க தான் அதுக்கு காரணம். முதலாவது வசனம் கேட்டீங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலையாக்கும்? பயத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கும் சரிங்களா? ரெண்டாவது கேட்டுக்கிறீங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வறுமையிலிருந்து விடுதலை, வெறுமையிலிருந்து விடுதலை, ஹல்லேலூயா. கசப்பிலிருந்து விடுதலை, ஹல்லேலூயா. எரிச்சலிலிருந்து விடுதலை. மூன்றாவது காரியம் அதே 146:7 கடைசி பகுதியை பாருங்க,
கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார்.
ஹல்லேலூயா. பாருங்க, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. கட்டுண்டவர்கள், கட்டுண்டவர்களுக்கு நான் கொடுக்கிற இன்னொரு பேர் வியாதி, டிசீஸ். வியாதி பலவிதமான ரகங்கள் இருக்கிறது, நோய்களாகவும் பார்க்கலாம் இல்லைங்களா, கிருமிகள் இல்லையா, அந்த மாதிரி அட்டாக் பண்ணி சரீரத்தை பலகீனப்படுத்துகிறது. இன்னொரு நோய் இருக்கு என்ன தெரியுமா, ஆவியை பலகீனப்படுத்துகிறது, மனநோயின்னு சொல்லுவார்கள் இல்லையா. சரீரத்தை பலகீனப்படுத்துகிற சில வியாதிகளும் உண்டு இல்லையா. இன்னைக்கு அவர்களுக்கு வேற பேர், இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு அவர்களை சொல்லுகிறார்கள். பாருங்க, இந்த வியாதி என்றது வேதவசனம் சொல்லுது, நகரவாசிகள் நான் வியாதிப்பட்டிருப்பேன் என்று சொல்வதில்லையா. வேதவசனம் என்ன சொல்லுது, நகரவாசிகள் நாங்கள் வியாதி. அவோ இப்ப சிட்டியில போயிருந்துடலாமா, இங்கே இருக்காம மில்லன்னா டிசுலோவுக்கு போயிடலாமா, பெலீனுக்கு போயிடலாமா, பெரிய பெரிய நகரங்கள்ல இருந்தா வியாதி வராது போல் இருக்குன்னு, அப்படி இல்லை. இங்கே சொல்லப்பட்ட நகரம் என்னன்னு சொல்லி சொன்னால், எருசலேம் என்கிற நகரம், தேவன் ராஜரீகம் பண்ணுகிற அந்த ராஜ்யத்தினுடைய வாசிகள் நாங்கள் வியாதியா இருப்புகிறேன் என்று சொல்றதில்லை. இப்பவும் அந்த வியாதியை நீங்க தவறா வழங்கி கொடுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்தவன் ஆகிட்ட வியாதியே வராதுன்னு அதை சொல்லல. இந்த பாதிப்புகளுக்கு இல்லையா, அந்த குறைவுகள் இருக்கு இல்லையா, வியாதி எதனால வருது? அநேக நேரங்களில் நீங்க என்ன கொள்ளுங்க, விட்டமின் குறைச்சல், ஏதாவது எதிர்ப்பு சக்தி குறைச்சலினாலதான் சரீரத்தை பாதிக்கிற வியாதிகள் வருகிறது. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, உங்களிலே அரவாசி பேர் வைத்தியரா கூட இருக்கிறீங்க இங்க இல்லைங்களா. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு வருத்தங்கிட்ட ஒன்றுக்கு மூன்று தன்மை மருந்துகளை எனக்கு சொல்லுவீங்க நீங்க, அந்த தூரத்துக்கு அனுபவசாலியா எல்லாரும் இருக்கிறீங்க. பிள்ளைகளுக்கு அது வந்தா என்ன செய்யணும்னு சொல்லுவீங்க, பெரியாக்களுக்கு வந்தா எப்படி செய்யணும்னு சொல்லுவீங்க, அல்ல படுக்கையில் ஒன்று இழுத்து கொண்டு வந்தா எப்படி அனுப்புறேன்னு சொல்லுவீங்க சரியா. இப்படி நிறைய மருந்துகள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க வியாதி என்றது என்னன்னு பாருங்க, யாத்திராகமத்தில் ஆண்டவர் சொல்றார், 15வது அதிகாரம் வாசிங்க, 26 யாத்திராகம் 15:26.
நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார்.
அதே அந்த எகிப்தியருக்கு என்னெல்லாம் வந்ததை குறித்து இன்னொரு நாளைக்கு ஆறுதலா பார்க்கலாம். இன்றைக்கு இந்த வசனத்தை நேரடியா அப்படியே போவோம். ஆண்டவர் வந்து 11 அடையாளங்கள் அற்புதங்களை காண்பித்து தான் இஸ்ரவேலரை வெளியே கொண்டு வருகிறார். 11வது அதிசயம் அந்த அடையாளம் தான் இந்த தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் பண்ணுகிறது சரிங்களா. இப்ப இந்த காரியத்தில் என்ன சொல்றாருன்னு சொன்னால், நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு சரிங்களா. இந்த சத்தம் என்றதை நீங்க கொஞ்சம் விலகி கொள்ளணும், அதை நீங்க ஒரு வசனமா அப்படியே தள்ளி போகாதபடிக்கு சத்தத்தை கொஞ்சம் கவனிக்கணும். கர்த்தரின் வார்த்தையே அல்ல இங்க என்ன சொல்லப்படுது, கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு. வீட்டில் சொல்லுவாங்க, ஏய் போகாத, அப்பா கோபமா இருக்கார். எதனால, அவர் போடுற சத்தத்தை வச்சு சொல்லுவாங்க அவரு கோபமா இருக்கிறாரா ரொம்ப சாஃப்டா இருக்கிறாரான்னு சொல்லி. ஆக சத்தம் என்றது வந்து உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. தாவீது சொன்னார், ஆண்டவரே ஜெபத்திலே என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேளும்னு சொன்னார். எதுக்கு அவர் சொல்றார், நான் எப்படிப்பட்ட மனோ உணர்வோட இந்த ஜெபத்தை உம்மிடத்திலே கொண்டு வந்து வைக்கிறேன் என்றதுக்காக அவர் சொல்றார், என் ஜெபத்திலே என் விண்ணப்பத்திலே என்னுடைய சத்தத்தை கேளும். நான் எப்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய மன நிலைமை எப்படி இருக்குது இப்ப உமக்கு முன்னாக வந்து என்னுடைய காரியங்களை நான் வைக்கும் போது, பயந்திருக்கிறேனா அல்லது துக்கப்படுகிறேனா அல்லது ஏன் இப்படியெல்லாம் எனக்கு செய்யறாங்கன்னு சொல்லி ஏங்குகிறேனா, நம்பிக்கை துரோகங்களை பற்றி சொல்றேனா. அதே மாதிரி ஆண்டவர் என்ன பேசுறாருன்றதை குறிச்சு அவருடைய மனோநிலைமை என்ன, அவர் என்ன என்ன நிலைமையில எங்களோட பேசுகிறார் என்பதை குறித்து நானும் நீங்களும் கவனமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். இத உலகத்தையும் செய்தாத்தான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகள் உண்டையும் நான் உங்களுக்கு வரப்பண்ணேன். வியாதி என்று இதுல போட்டிருக்கு, அது வாத என்றையும் எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அந்தபடினால நீங்க யோசிச்சு பாருங்க, எகிப்தியருக்கு செய்த காரியத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. முதல் மூன்று அடையாளங்களையும் எகிப்தியனுடைய யாரு மந்திரவாதிகளும் செய்தார்கள் இல்லைங்களா. எப்படி? கோலை போட்டோன்ன பாம்பு வந்தது, அவங்களும் கோலப்பட்டாங்க, பாம்பு வந்தது. ரெண்டாவது தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்கள், இவர்களும் போய் தண்ணீரை இரத்தமாக மாற்றினார்கள். மூன்றாவது வெட்டுக்கிளியா, சரி தவளை, தவளையில வர பண்ணாங்க, அவங்களும் தரவளை பண்ணாங்க, ஒரு இடத்துல டவுனா போயிட்டாங்க. இது இது நாலாவது இது சொல்லுங்க, இதை நீங்க சிஸ்டர் மாதிரி சொல்லாட்டி வேற யார் சொல்றது? பேன், பேன் வந்தோன்னா அவங்களோட கிராஃப்ட் முழுக்க போயிட்டு. பேனுக்கு முன்னால இஸ்ரேல் எகிப்தியருடைய மந்திரவாதிகள் கூட ஒன்னு நிக்கலாம போச்சு, அவ்வளவு பெரிய விஷயம் அது. ஆனா அவங்க எல்லாம் ஒரு மொக்குத்தானே, யோசிச்சு பாருங்க, ஏற்கனவே தண்ணி எல்லாம் ரத்தமா போயிருக்கு, ரத்தமான தண்ணியை பழையபடி நல்ல தண்ணியா மாத்திருந்தா பரவாயில்ல, இது அறிவியலிகள் போய் என்ன செய்யுது, இருக்கிற மிச்ச தண்ணியே ரத்தமாக்கி வச்சிருக்குது. இது என்ன அறிவுன்னு எனக்கு விளங்க இல்ல. வந்த தவளையே போக பண்ணியிருந்தா பரவாயில்ல, சரியா, இது இன்னும் கொஞ்சம் தவளையே வர பண்ணுது போயிருந்து, நானும் செய்யறேன் பாருன்னு சொல்லி. சரிங்களா? ரெண்டு சகோதரர், ஆண்டவரத்துல பக்தியா இருக்கிற ஒரு சகோதரர், மற்றவர் பக்தி மாதிரி இருந்தார். அவர் போய் ஆண்டவரத்துல எல்லாம் போய் கேட்டு கேட்டு வாங்கினார். இவருக்கு அவர் நல்ல வசதியா வாராருன்னு சொல்லிட்டு இவர் அவரை போய் கேட்டார், அண்ணா நீ எவ்வளவு வசதியா இருக்கிற, எப்படி உனக்கு இதெல்லாம் வருதுண்டு? இவர் சொல்ல, நான் ஆண்டவரத்துல பக்தியா இருக்கிறேன், போய் அவர்கிட்ட கேட்டு கேட்டு வாங்கிட்டு வாரேன்னு சொல்லி. சரி, அந்த ஆண்டவரை காட்டு, நானும் போய் வாங்கிட்டு வாரேன்னு இவரும் போய் வாங்கத்து வாங்கினார். இப்ப அவர் ஒவ்வொரு நாளும் போய் கேட்டு கேட்டு தான் வாங்குவார். இவருக்கு ஒவ்வொரு நாளும் போ பஞ்சி. அப்ப ஒரு நாள் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டார், எனக்கு இப்படி அண்ணா மாதிரி ஒவ்வொரு நாளும் வர்றதுக்கு எனக்கு இயலாது, இங்க இருக்கிற மாதிரி சண்டே விசுவாசியா மட்டும் இருக்கிறேன், எனக்கு நெடுகவும் வந்து போ கஷ்டமா இருக்கு. ஆண்டவரே அவர் என்ன கேட்கிறாரோ அதுல எல்லாத்துலயும் ஒரு ரெண்டு ரெண்டு மடங்கா எனக்கு அனுப்பிவிடும் என்று சொல்லி இவருக்கு எல்லாம் டபுள் டபுளா வர தூங்கிட்டு. இவர் பார்த்தா இதை முதலே செய்திருக்கலாமே, இவ்வளவு நாள் தேவையில்லாம அலைஞ்சிட்டேமேன்னு சொல்லி. ஆனா அந்த அண்ணா நல்ல அண்ணா என்ன செய்தார், அவர் போய் சொன்னார், இவ்வளவு நல்லா இருக்கு, எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, ரொம்ப தயவா இருக்கு, இந்த கண் இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, இந்தபடினால எனக்கு ரெண்டு நல்ல கண் இருக்கிறபடினால ஒரு கண்ணை அவங்களுக்கு கொடுத்துட்றேன் ஆண்டவரே. அப்ப உங்களுக்கு தெரியும் தானே மிச்சம் என்ன நடந்திருக்கு, இவருக்கு ரெண்டு கண்ணும் போயிட்டு. இப்ப அந்த மாதிரி தவளை வந்தா தவளைய போக பண்ணணும், இன்னும் ஒரு 100 தவளையை சேர்த்து வைக்கப்படாது. இது என்ன அறிவு, நானும் வீரன் செய்து காட்டுறேன் பாருன்னு சொல்லி. ஆக எகிப்தியருக்கு வந்த வாதைகள் உண்டும் உங்களுக்கும் எனக்கும் வராமல் இருக்கணும் என்றால் தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும் இல்லைங்களா. இந்த நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு முதலாவது தேவனோடு கூட இருக்கிற எங்களோட உறவு சரியா இருந்தால் அநேக வியாதிகள் எங்களுக்கு வருவதே இல்லை. ஏனென்றால் இதை தேவனுடைய தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாபமாக வைக்கவில்லை, நாங்கள் அதை மீறுகிற பட்சத்தில்தான், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாங்கள் மீறுகிற பட்சத்தில்தான் அது எங்களுக்கு விரோதமா இருக்குது. நான் இன்னைக்கு ஒரு வசனம் வாசி அதை ஒரு சுருக்கமா டக்குனு வாசிடலாம். எபிரேயர்ல 2 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, கொஞ்சம் வாசியம் இல்லையா. எபிரேயர் 2:2 வசனத்தை வாசிங்க.
ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அவர்களுடைய வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு.
ஹல்லேலூயா, பாருங்க நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. நாங்க அதை மீறினாலும் சரி அதை எதிர்த்தாலும் சரி இந்த வசனம் தெளிவா சொல்லுது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, தேவர் தூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமாய் எந்த செய்கை செய்தாலும் சரிங்களா, கீழ்படியாம இருந்தாலும் அதுக்குரிய நீதியான தண்டனை வருகிறது. இது யாரும் சொல்ல தேவையில்லை, இவர் அந்த வசனத்தை கீழ்படியல, இவருக்கு ஒரு காய்ச்சலை கொடுங்க, இவருக்கு ஒரு வாந்திபதியை கொடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே நியமித்திருக்கிறார், அவருடைய வசனத்துக்கு விரோதமாய் போனாலும் சரி அதுக்கு கீழ்ப்படி ஆகிவிட்டாலும் சரி வியாதி வருகிறது நிச்சயம். வியாதி என்றது ஒரு பலகீனம் கூட, சரியா, நிற்க முடியாது, சரியா, சில நேரங்களில் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக எல்லா வியாதியும் நான் சொல்லல, இது தேவனுடைய வசனத்துக்கு தேவனுடைய கற்பனைகளுக்கு மீறுகிறவர்களுக்கு உண்டாகிற ஒரு காரியம் இல்லைங்களா. வாசிங்க இன்னொரு வசனத்தை, அப்போஸ்தல நடவடிக்கைகள்ல 3:16
அவருடைய நாமத்தை பெற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனே பெலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது.
ஹல்லேலூயா. பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசம், ஆண்டவர் வந்து வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார்னு சொல்லி சொன்னால் அவருடைய நாமத்தை குறித்ததான விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். அந்த விசுவாசம் என்ன செய்யுது, அந்த நாமம் என்ன செய்யுது தெரியுமா? முதல்ல ஏண்டா பேதர் என்ன சொன்னார், என்னிடத்துல பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல, இயேசுவின் நாமம் உண்டு சொன்னார். இப்ப அந்த இயேசுவின் நாமம் என்ன செய்திருக்கு தெரியுமா, அந்த சப்பானிக்குள்ள போய் முதல்ல அந்த சுகம் கொடுக்கிறதுக்கு முதல்ல அவனை என்ன செய்தாம், அந்த சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு எதிராக என்ன செய்து பலப்படுத்துது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. சில நேரங்களில் இந்த டாக்டர் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில வருத்தங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை மெல்ல மெல்லமா தான் செய்வாங்க. எதுக்கு எதுக்கு ஒரேடியா செய்ய முடியல? அப்படி செய்கிறதுனால அவர்கள் அதை தாங்குகிற பலன் அவர்களுக்கு இல்லை. விளங்குதுங்களா? எதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு மாத்திரையா 12 போடுங்கன்னு சொல்றார், 12 ஒரேடியா போட்டுட்டா அதுக்கப்புறம் நீங்க அவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது, அவரையும் எங்கேயா போட்டுருவாங்க உண்டே உள்ள இல்லைங்களா. எதுக்கு அது, கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு குணத்தை கொடுக்கறதுக்கு உங்களை என்ன செய்யணும், பலப்படுத்த வேண்டும். சில டேப்லெட்ஸ் போடுறதுக்கு மேலே என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க, சாப்பிட்டுட்டு போடுங்கன்னு இல்லைங்களா. சாப்பிட்டா அப்புறம் தான் சில டேப்லெட்ஸ் போடணும், இல்லாவிட்டால் உங்களுக்கு ஏதாவது செய்திடும் இல்லையா. நான் சொல்றேன்னா விசுவாசத்தில் குறைவா இருக்கிறவர்கள் பரிசுத்தம் மேல் போடுங்க, விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் பரிசுத்தர் மேல் போடுங்க, அது உங்களோட வசதியை பொறுத்ததுன்னு சொல்லி போடாதீங்கன்னு சொல்லக்கூடாது நான் சரியா. ஆனா விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள் இல்லை நான் ஜெபிச்சிட்டேன் எனக்கு அது சோமாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்னு சொன்னா ஓகே குட், ஏன் இல்லை. அந்த வசனத்தை தான் நாங்கள் போதிக்கிறோம், அந்த வசனத்தை தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா. ஆக கர்த்தருடைய நாமத்தை பற்றுகிற அந்த விசுவாசமே இவனுக்கு என்னத்தை கொடுத்ததாம், வெள்ளத்தை கொடுத்தது. அடுத்தது விசுவாசம் சரி, அடுத்த வசனம் என்ன சொல்லுமா,
சர்வாங்க சுகத்தை கொடுத்து,
சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க நீங்க, ஒரு சப்பாணி அவன் பிறந்ததுல இருந்து சப்பாணி, தாயின் வயிற்றிலிருந்து பிறந்ததுல இருந்து அவன் என்னவான் சப்பாணி. அப்படின்னா நீங்க ஒன்று சொல்லட்டா உங்களுக்கு, நான் நீங்க காலை மடிச்சு ஒரு மாதம் இருந்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கையையும் அசைக்க முடியாம போயிடும் தெரியுமா உங்களுக்கு. அல்ல, கையை அசைக்காம நடந்து பாருங்க பாப்போம், இருக்கா தெருவில் கையை அசைக்காம இருக்கா நடந்து பாருங்க பாப்போம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது நடந்துட்டேன்னு சொல்லி உங்களை எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்க, அது வேற விஷயம், நீங்க நடக்கிற பொறுத்து. ஆனா நீங்க கையை அசைக்காம நடக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? நடக்க முடியாது இல்லைங்களா. ஆக சப்பானியா இருக்கிறவனுடைய அநேக அவயவங்கள் அவனுக்குள்ளே சரியான மற்ற மனுஷர்களுக்குள்ளே இருக்கிற அந்த வளர்ச்சியை அடைந்திருக்க முடியாது. அவனுக்கு சுகம் கொடுத்தவன் என்ன செய்யறான், எழும்பி துள்ளி குதிச்சு கொண்டு போறான். இன்றைக்கு சொன்னா மெல்ல மெல்லமா நட சொல்லி ஒரு 6 சென்று அவன் நடக்க பண்றதுக்கு, அவன் சுகம் கொடுத்த உடனே, அதாவது காய்களும் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று வேதம் சொல்லுது. ஆக அவனுடைய தொடை கீழ்கால்கள் விரல்கள் எல்லாத்துக்கும் பலன் வந்துட்டுது. அதனாலதான் அவர் சொல்றார் சர்வாங்க சுகத்தை கொடுக்கிறது தேவன், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. தயவுசெய்து நீங்க விளங்கிக் கொள்ளணும். இப்ப நான் இந்த இதனுடைய பெர்ஸ்பெக்டிவை மட்டும் உங்களுக்கு காண்பித்துட்டு போக விரும்பல, இன்னொரு பெர்ஸ்பெக்டிவை காட்டுறேன், நீங்க அதையும் விளங்கிக் கொள்ளுங்கன்றேன். ஏன்னா அப்புறம் நீங்க உங்களுக்கு வருத்தம் மாறலைன்னா நீங்க வீட்டிலேயே இருந்துருவீங்க. அம்மா புருஷன் வரையிலேயே அவர் எங்க, அவர் மன்ஹைம்ல, மன்ஹைமுக்கு எப்போ போனார், இல்லை அங்கதான் இருக்கிறார், வீட்டில் இருக்கிறதே அப்படித்தான் டச்சில் சொல்றாங்க இப்ப மன்ஹைம் சரியா, மன்ஹைம் சரி. அப்ப நாங்கள் கேட்க, நாங்கள் நினைச்சோம் மன்னஹைமன் ஷட்டுக்கு போயிட்டாரா கொண்டு, அவர் வீட்டிலாம் இருக்கிறாரு சரியா. மன்னஹைமன் சொல்லிட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சதுன்னு சொல்லி. ஆக வியாதி மாறாவிட்டால் நீங்கள் பின்வாங்கி விடுவீர்கள். அதனால உங்களுக்கு இன்னொரு கட்டத்தை காட்டுறேன்னா வாசிங்க, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். 2 Corinthians 12:9 ரெண்டு கொரிந்தியர் 12:9.
அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன்.
பாருங்க, பவுலுக்கு வந்து ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் நிறைய விதமா இன்டர்பிரேட்டர் பண்றாங்க. சில பேர் கண்ணிலிருந்து செதில் விழுதுன்னு சொல்றாங்க. வேறு விதமான இதுகளும் கேட்டுக்கிறேன். நான் எதையுமே நான் இப்ப தீர்மானிக்கல. இதுல மொத்தத்தில் அவருக்கு ஹேண்டிகேப்பா ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அவர் என்னையும் உங்களை மாதிரி சுதந்திரமாய் செயல்பட விடாதபடிக்கு ஏதோ ஒரு தடை அவருக்கு இருந்திருக்கு, சரீரத்தில் இருந்திருக்கு. அதனால அவர் 3 தரம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார், அதை விட்டு நீங்கி போகும்படி சொல்லுகிறார். இப்ப சர்வாங்க சுகத்தை கொடுத்த தேவனுக்கு பவுலுக்கு அந்த சுகத்தை கொடுக்க தெரியாதா? நாங்கள் அப்படி யோசிப்போம். சர்வாங்க சுகத்தை கொடுக்கிற தேவன், அவருக்கு பவுலுக்கு சுகம் கொடுக்க தெரியாதா? எவ்வளவு பெரிய ஒரு ஊழியத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை இவனை இன்னும் நல்லா பலப்படுத்தினா நல்லா இருக்குமே சொல்லி. ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கல. அதுக்கு காரணம் உண்டு. ஏன்னு சொல்லி, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிப்படுத்தல்களின் நிமித்தம் பவுல் மேன்மை பாராட்டி கெட்டு போக வேணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பல. அவன் அதுலேருந்து விழுந்து போகணும்னு ஆண்டவர் விரும்பல. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அந்த குறைவு உன்னிடத்தில் இருக்கட்டும், ஆனால் அந்த குறைவுகளிலும் பலனாக்குற நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதிலே ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ளே மாறாத குறைகள் இருந்தால் தொடர்ந்து அதுக்காக ஜெபிக்காதீங்க. ஆண்டவருடைய பலன் உங்களை நிழலாடுதா? இந்த மாற்றுத்திறனாளிகளை பாருங்க, என்னாலையும் உங்களாலையும் செய்ய முடியாத ஏதோ ஒன்று அவங்களால முடியும். ஹல்லேலூயா. அவர்கள் மாற்றுத்திறனாளியா ஆண்டவர் படைச்சிட்டு அவர்களை வறுமையா விடல. அவர்களுக்குள்ளே நானும் நீங்களும் ரெண்டு கையும் காலம் ஒழுங்காக இருக்கிறார்கள். செய்ய முடியாத சில விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தர் காலாலேயே எல்லாம் செய்கிறார், காலாலேயே பின்னுறார், பாலாலேயே அந்த பின்னல் எல்லாம் பண்ணி துணியில் டிசைன் எல்லாம் போடுறார். இன்னொருத்தர் காலாலேயே மீன் வெட்டி சமைக்கிறார். காலாலேன்னு கேட்க உங்களுக்கு அறியன்னமா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அதுதான் கை, சரிங்களா? அவர்கள் எனக்கு கை இல்லையேன்னு சொல்லி ஒரு இடத்த முடங்கி போய் ஆண்டவரே என்ன இப்படி படைச்சாருன்றங்க இருக்கல. தயவுசெய்து விளங்கிக் கொள்ளுங்க. கை இல்லாவிட்டாலும் கால்களை கை மாதிரி பாவிக்கிறதுக்கு தேவனுடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை இருக்கிறபடினாலே அவர்களுக்கு மனோவலிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்கள் அதை தங்களுடைய தாழ்வு மனப்பான்மையாக இதை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டும் என்று சொல்லி, இன்னும் 4 பேருக்கு நான் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டுகிறார்கள். அப்படின்னா எல்லாவற்றிலும் சரியா இருக்கிற நாங்கள் எப்படி இருக்கோம்னு சொல்லுங்க பாவம் இருக்கா? நாங்க தான் என்ன மாதிரி இருக்கிறோம்? உள்ளதுக்குள்ளேயே நோயாளி மாதிரி இருக்கிறோம். பார்க்கத்தான் பிரதர் பூசணிக்க மாதிரி இருக்கிறேன், உள்ளுக்குள்ள எல்லாம் நசல். எங்களை நாங்களே குறைச்சி சொல்லி கொண்டிருந்தால், நான் இப்ப சொன்னேன் உதடுகளின் பேச்சோ வறுமையை உண்டாக்கும். இந்த மாதிரி சில பேர் வியாதியை சொல்லியே வாங்கி கொள்றாங்க. தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அது வேற வசனம். நீங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைச்சி வீட்டுக்குள்ள அதையும் கூப்பிட்டு வச்சு பிறகு திருப்பி ஊழியக்காரன் திரும்ப முடிச்சு அவரெல்லாம் வந்து ஜெபிக்கிற அளவுக்கு அவருக்கு வேலை கொடுக்க வலிக்கிடாதீங்க, சரிங்களா? வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள். யாரு? விசுவாசிகள். இன்னைக்கு விசுவாசி கை வைக்கிறதே வேற என்னதுக்கோ. வியாதியர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாக. இன்னைக்கு அப்ப விசுவாசி நின்று கொண்டு ஊழியக்காரனை வந்து எனக்கு ஜெபி என்று சொன்னா அப்ப அந்த வசனம் எங்க போட்டுக்கிறேன்? வழங்குதுங்களா? விசுவாசிக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை விசுவாசி பாவிக்க தெரியாம விசுவாசி ஊழியக்காரணத்தில் வச்சிருக்கிறாரா? அவர் பூட்டி வச்சுக்கிறாரா? வச்சுக்கொண்டிருக்குது. ஆண்டவர் சொல்றார், கட்டுக்களில் இருக்கிறவர்களை நான் விடுதலை ஆக்குகிறேன், கட்டுண்டவர்களை நான் விடுதலை ஆக்குகிறேன், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறேன், பசியாயிருக்கிறவர்களுக்கு நான் ஆகாரம் கொடுக்கிறேன், கட்டுண்டவர்களையோ நான் விடுதலை ஆக்குகிறேன். வாசிங்க, இப்ப வாசிங்க, யோவான் 8:36 வாசிங்க. இவ்வளவு நாளும் வாசிச்சிருக்கிறீங்க, இன்னைக்கு வாசிங்க.
ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்.
இதுதான் விஷயம். எதுக்கு சுகமா இல்ல? அவருக்கு சித்தம் இல்ல போல இருக்கு. சரிதானா? சீச்சி, இந்த பழம் புளிக்குமென்றதா எங்க விசுவாசிகளுடைய ஒரு நிலைமை. ஜபிச்சு சொஸ்தமாக என்ன சொல்ல தெரியுமா? அவருக்கு சித்தம் இல்ல போல இருக்கு. இங்க வசனம் என்ன சொல்லுது? சத்தமா வாசிங்க சிஸ்டர்.
ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்.
என்ன ஆகையால்? ஏன் ஆகையால்? அதுக்கு முதல் வசனம் என்ன சொல்லுது?
அடிமையானவன் இன்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறார்.
ஆகையால்
குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை.
எப்ப விடுதலை ஆக்குவார்?
குமாரன் நிலைத்திருந்த,
குமாரன் நிலைத்திருந்தால், குமாரன் உங்களிலே நிலைத்திருந்தால்
விடுதலை ஆகும்.
குமாரன் விடுதலை ஆக்குவார், அப்பொழுது நீங்கள் விடுதலை ஆவீர்கள். குமாரன் எங்க நிலைத்திருப்பார்? தேவனுடைய வீட்டில நிலைத்திருப்பார். அந்த மலையில, இந்த மலையில, இந்த பழைய வழிபாட்டுக்காரர் மாதிரி வழிகிட்டுறாதீங்க. சரியா? குமாரன் எங்க நிலைத்திருக்கிறார்? பிதாவினுடைய வீட்டில. இப்ப நீங்களும் நானும் பிதாவினுடைய வீடா இருந்தால் அவர் எங்களிலே நிலைத்திருப்பார், அப்பொழுது விடுதலையாக்குவார், நீங்களும் நானும் விடுதலையாகும். இப்ப தெரியுதுங்களா? குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொல்லி அவர்ல பழிய போட பார்த்தோமே. ஏன் அவர் விடுதலை ஆக்கல தெரியுமா? நானும் நீங்களும் இன்னும் கர்த்தருடைய வீடாக இல்லை. நானும் நீங்களும் எப்ப கர்த்தருடைய வீடாக இருக்கிறோமோ அப்ப அவர் அந்த வீட்டில் என்ன செய்கிறாராம்? நிலைத்திருக்கிறார். நிலைத்திருந்தா என்ன செய்வாராம்? விடுதலை ஆக்குவார். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட சொந்த வீடா இருந்தா நீங்க அந்த வீட்டை துப்புரவாக்குவீங்க. ஹோட்டல்ல போயிருந்து நீங்க அங்க புத்து நடிச்சு கொண்டிருப்பீங்களா? சொல்லுங்க பாப்பம் இருக்கா? ஹோட்டல்ல தங்குற நீங்க அதுக்கு காசை கொடுத்துட்டு நீங்க அந்த நாள் முடிய நீங்க போய் கொண்டிருப்பீங்க. நீங்க அதை இழுத்து போட்டு, இன்னைக்கு இதை ஸ்டவ் செஞ்சு, இந்த பெட் பேஸ் எல்லாம் மாத்தி, எல்லாத்தையும் கழுவி துடைத்து, எண்ணெய் எல்லாம் பூச்சும் செய்து, ஒரு ஃபுயா பூச்சுண்டு பண்றேன்னு வலிக்கிடுவீங்களா? யாராவது கிடையாது. நிலைத்திருக்கிறவர்கள்தான் அதை சுத்தம் பண்ணுவார்கள். குமாரன் உங்களுடைய வாழ்க்கையிலே, நீங்கள் தேவனுடைய வீடாகும் போது அவர் நிலைத்திருந்தாரானால் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். எனக்கு அருமையானவர்களே, நான் சொன்னதை இப்ப உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். மூன்று விதமான விடுதலையை பார்க்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இது உங்களோட வாழ்க்கையில நடக்குதுன்னு சொல்லிச்சுனா உங்களோட வாழ்க்கையில பயம் கிடையாது. சரிங்களா? கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இது உங்களுக்கு இருக்குமா? இருந்தா உங்களுக்கு என்ன இல்லை? அது முதலாவது. ரெண்டாவது, வறுமை இல்லை, வெறுமை இல்லை, புலம்பல் இல்லை. சில பேர் காசை வச்சுக்கொண்டும் காசு கைங்கள் கைங்கள்ண்டுவாங்க. வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். இன்னைக்கு சொல்லுங்க, யாராவது போய் சொன்னா சொல்லுங்க, உன்னுடைய வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும் இல்லையா? அன்னைக்கு என்ன நடந்தது? பேதுருட்ட வந்து பொய் சொல்லேக்க ஆயுதம் அணிந்தவன் பின்னால வந்து ஒரு போடு போட்டான், தூக்கிட்டு போயிட்டான், வாய் மூடையில ஆள் போயிடுச்சு. சரிங்களா? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எதில இருந்து? வியாதிகளில் இருந்து, பலகீனங்களில் இருந்து, எங்களை ஒடுக்குகிற சகல காரியங்களிலிருந்து, கட்டுக்களில் இருந்து. யாரோ வந்து உங்களுக்கு கட்டுக்களை அவிழ்க்கணும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறத விட, நாங்கள் தேவனுடைய ஆலயமானார், அதிலே தேவனுடைய குமாரன் வந்து வசிப்பது என்பது மிகவும் உறுதி. அவர் வசிக்கிற வீடாய் நான் மாறும்போது என்னுடைய நெருக்கங்கள், கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போகுமே. தயவு செய்து எழுந்திருப்போமா? இந்த வேளையிலும் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டவர்களாய், இந்த சத்தியத்துக்கு உங்களுடைய ஆத்மாவையும் ஆவியையும் சரீரத்தையும் ஒப்பு கொடுக்கிறவர்களாய், தயவு செய்து நீங்கள் எல்லாரும் ஒருமனப்படுங்க. இந்த வார்த்தைகளுக்கு உங்களை விட்டுக் கொடுங்க. தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இன்றைக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்த சித்தமானதுக்கு காரணமே நீங்கள் இதிலிருந்து விடுதலை ஆகணும் என்று. இந்த மூன்று காரியங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அலங்கரிக்க விரும்புகிறார். தேவன் உங்களை தன்னுடைய சுதந்திரவாளியாக, தன்னுடைய விடுதலை பெற்ற நத்தலி என்கிற அந்த பெண்மானை போல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க விரும்புகிறார். நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களானால், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை நோக்கி இருக்கும்போது, நீங்கள் அவரை விட்டு விலகாதபடிக்கு இருக்கும்போது, உங்களுடையவைகளின் மேலெல்லாம் கர்த்தருடைய வேலி சுற்றி இருக்கும். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு மகா பலனாக இருக்கிறார். உங்களை மீட்டுக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இதற்கு மேலாக நீ என்னுடையவன் என்று சொல்லி உங்களை தனக்கு சொந்தம் கொண்டாடுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்கிற இந்த நேரத்திலும் தயவு செய்து உங்களுடைய இருதயங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.